நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவ அழகுமலை அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமணி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூட சுந்தரானந்தர் கூட சொல்லுமக்குடியில் வன்னியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாத திருப்பரங்குன்றம் அதில் மச்சமொழி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வந்த கேள்விக்கு விடை காணும் சத்சங்கமாகவோ அமைகின்றது. இன்று காலை 7 மணி வரை கேள்வியர் ஒன்றும் பெறாத நிலையில் இருந்தேன். சரி, ஏதாவது ஒரு புது விடயத்தை படிப்போம் என்று இருந்தபோது அதன் பின் ஒரே ஒரு கேள்வி வந்திருந்தது. ஒரு நண்பர் 2 பாராகிராஃப் 2 பந்தியை டைப் பண்ணி அனுப்பியிருந்தார். அந்த பந்தி வேறு ஒன்றும் அல்ல, எங்களுடைய நற்சிந்தனையில் என்னால் வாசிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமையில் வாசிக்கப்பட்ட 2 பந்தி பாபாஜியின் புத்தகத்தில் இருந்து. தான் அதை நேற்றிரவு படித்ததாகவும் மீண்டும் கேட்டு அதை சிந்தித்ததாகவும் தன்னுடைய சிந்தனை நீங்கள் கொடுக்கும் விளக்கத்திற்கு எவ்வளவு தூரம் பொருந்துகின்றது என்பதை ஆராய விரும்பி இந்த பந்தியை உங்களுக்கு நான் எழுதுகின்றேன். மீண்டும் அதை தன்னுடைய சார்பாக இன்று என் சத்சங்கத்தில் அந்த பந்தியை வாசித்து அதன் பின் உங்களுடைய விளக்கத்தை கொடுத்தால் நாங்கள் எல்லோருமே அதில் நல்ல விடயங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானதாக எனக்கு தென்படுகின்றது என்ற. சரி, என்ன பந்தி என்று நான் வாசித்து பார்த்தேன். அதற்கு இப்போது பாபாஜி பரம்பொருளுடன் சேர்ந்து விளக்கம் பார்ப்போம். பாபாஜி கொடுத்தது இந்த வெள்ளிக்கிழமை நற்சிந்தனையில் வாசிக்கப்பட்டது பாபாஜியின் புத்தகத்தில் 27வது பக்கம். அதை வாசித்து அதற்குரிய விளக்கத்தை பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அறிவோம். இனி புறவி துயருக்குள் நுழையாதே என்று பாபாஜி சொல்கின்றார் நீலகண்டனுக்கு. இதை படித்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றேன். இதயத்தின் அருகே உள்ள நான் என்பதோடு நெருக்கமாக இரு, மனத்தை அலைப்பாய விடாதே. அகத்தில் உள்ள நான் என்பதோடு எப்போதும் உறவு கொள்ளப்பார். உனக்கு அர்த்தம் கொடுப்பது அதுவே. வளர்ச்சி முடியும் தருவாயில் இருக்கும் போது நாம் நான் என்பதை தேடுகின்றோம். நாம் பாதை தவறிவிட்டோம் என்ற பயம் அப்போது நீங்கிவிடும். சிறிய நான் வளர்ந்து வளர்ந்து பெரிய நானாகும். பெரிய நான் சிறிதாகி மறையட்டும். அப்போது வாழ்க்கையில் சூழ்நிலையில் ஆர்வம் குறைந்து போகும். அதற்கு நீலகண்டன் கேட்கின்றார், இதை எவ்வாறு செய்வது செயல்படுத்துவது என்று கேட்கின்றார். அதற்கு பாபாஜி மேலும் கூறுகின்றார், உன் தனித்தன்மையை ஒருங்கிணைப்பதாலும் ஆளுமையை பிரித்தறிவதாலும் இது சாத்தியம்தான். சாத்தியம் நான் நீ என்பன மனத்தோடு சேர்ந்த இந்த தூய உடம்பு அன்று. நாம் என்பது உரைகளை கொண்டது என்கின்றார்கள். ஆனால் நமக்கு 5 உரைகளில் 2 கூட தெரிவதில்லை என்கின்றார் பாபாஜி. முதல் 3 அடுத்த 2 கொண்டு வந்து மேலும் மேலும் ஒளிரச் செய்ய வேண்டும். அதில் அறிவை விட உள்ளுணர்வுக்கே பங்கு உண்டு. இதயத்தில் உள்ள உள் மனிதன் உன்னை வழி நடத்தட்டும். எல்லா இடத்தும் நான் என்பதை பற்றி என்றா சேர்த்து அதன் அருகிலேயே நில். உன் தனித்தன்மையை மெதுவாக ஆனால் நிச்சயமாக தளர விடு. தேவை தற்சார்பு. சுதந்திரம் பயன்படாது, அது போதவும் போதாது. ஆண் பெண், வேலை வேலையின்மை, கிராமம் நகரம், பகல் இரவு போன்ற இரட்டைகளில் படிந்து நிற்க வேண்டாம். பகுதியாக தளராமல் முழுமையாக வளருங்கள். முழுமையாக வளர்ந்தவர்களை ஒன்று சேர் என்று பாபாஜி ஒரு கூற்று கொடுக்கின்றார். அதை அந்த அன்பர் மீண்டும் டைப் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கின்றார். தான் இந்த 2 பந்திகளிலும் பல விஷயங்கள் தன்னுடைய சிந்தனைக்குள் ஓடுகின்றது. தன்னுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து உங்களுடைய விளக்கம் தேவை முடிந்தளவு என்று கேட்டிருக்கின்றார். இங்கு நாங்கள் பேசுவது நான் எனது, நான் நீ என்பது. இந்த நான் நீ என்று பார்க்க போனால் சீவன் சிவன், ஆத்மா கடவுள், அதிலிருந்து தொடங்குவோம். இந்த ஆத்மா கடவுள் என்ற அடிப்படையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பதி பசு பாசத்தில் இந்த பதியும் பாசமும் உயிருள்ள பொருட்கள். உயிருள்ளவை, பாசம் உயிரற்றது ஜடம். ஆகவே நாங்கள் சீவன் சிவனாகும் என்று சொல்லப்பட்டால் கூட சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் அதை மிகவும் முக்கியமாக மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். நாங்கள் அந்த நிலையை எய்யலாமே தவிர அதுவாகவே மாறிவிட முடியாது. ஏனென்றால் சிவன் என்பவன் எட்ட முடியாத இடத்தில் இருக்கின்றான். 5 புரிகின்றான். சுருக்கமாகச் சொன்னால், நாங்கள் சிவன் ஆனால் கூட அந்த 5 எங்களால் ஆற்ற முடியாது என்று பேராசிரியர்கள் சொல்வார்கள். ஆகவே பாபாஜி அந்த இந்த 2 பந்தியிலும் அதை மிகவும் சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார். எவ்வளவோ அற்புதம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அங்கு ஒரு சிறிய பந்தியிலேயே சுருக்கமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவற்றை எடுத்து மீண்டும் ஒரு முறை சிந்திப்போமாக இருந்தால், இந்த நான் நீ என்பதை சீவன் சிவனாக பார்த்து சிந்திப்போமாக இருந்தால், சிவன் என்பவனுக்கும் சீவன் என்ற எங்களுக்கும் சிறு வித்தியாசங்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை இன்று பார்த்தால், சைவ சித்தந்த பேராசிரியர் படிப்பித்ததிலிருந்து சிவம் என்பவன் எங்களுக்கு அருளை தருபவன், நாங்கள் என்பது ஆன்மாக்கள் அருளை பெறுபவர்கள். அதேபோல் சிவன் என்பவன் தான் எங்களுக்கு புறவி கொடுக்கின்றான். எங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்து தன்னை போல் சச்சிதானந்தமாக்குவதற்கு. ஆனால் ஆன்மா என்ற நிலையில் நாங்கள் அந்த புறவியை பெறுபவர்களாக இருக்கிறோமே தவிர அதை நாங்கள் நடத்த முடியாது சீவன் சிவனானாலும். அடுத்த முக்கியமான பகுதி ஒன்று, புத்தி முத்தி தருபவன் இறைவன். ஏனென்றால் அந்த எங்களுடைய ஆன்மாவுக்கு இந்த 2 செயல்களையும் கொடுப்பவன் இறைவன். ஆனால் இந்த புத்தி முத்தியில் அமிழ்ந்து போபவன் தான் ஆன்மா. அவன் தர நாங்கள் பெறுகின்றோம். அடுத்ததாக, இறுதியாக, இறைவன் என்பவன், அது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் விடயம். தானே அறிபவன் ஆன்மா என்பது அறிவித்தால் தான் அறியக்கூடியது என்று படித்திருக்கின்றோம். இதுதான் பாபாஜி அந்த சுருக்கமாக ஒரு விடயத்தில் நான் நீ என்பதை குறிப்பிடுகின்றார். இன்னொரு விடயத்தையும் அதில் குறிப்பிடுகின்றார் சூட்சுமமாக. அது எப்படி அமைந்திருக்கின்றதென்றால், அதாவது சீவன் சிவனாகும் என்பது ஒரு நான் நீ என்று திரும்பவும் சொல்லலாம். நான் என்பது ஆன்மா, நீ என்பது இறைவன். சீவன் சிவனாவது என்று சொல்வது முழுமையாக செயல்படாது. சிவனை போல் சீவன் என்பதை இப்போது இந்த ஐந்து நான்கு முக்கிய விடயங்களை வைத்து பார்த்தோம். அதற்கு மேலாக பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் இருவரும் இறைவனும் ஆன்மாவும் உயிர் பொருட்களாக இருந்தாலும் அதை சித்து என்று சொல்வார்கள் ஆன்மீகத்தில். இரண்டும் உயிர் பொருட்களாக இருந்தாலும் நாங்கள் சிவமாக முடியாது. அதற்கு அவர் ஒரு உபமானம் சொல்வார் ஆன்மீகத்திலேயே. ஆன்மாவும் புத்தி தத்துவமும் ஒன்றாக இருந்தாலும் இந்த உடலில் இரண்டும் ஒன்றல்ல என்றதை வைத்து விளங்கப்படுத்துவார். ஏனென்றால் புத்தி தத்துவம் புறப்பட்டது ஜடத்தால், ஆன்மாவாக இருப்பது சித்துப்பொருள். ஆகவே சித்துவும் ஜடமும் ஒன்றாக முடியாது, ஆனால் இரண்டும் ஒன்றாக இயங்குகின்றது. புத்தி தத்துவம் ஆன்மாவுடன் இயங்குகின்றது, ஆனால் ஆன்மாவும் புத்தி தத்துவமும் ஒன்றல்ல உள்நோக்கி போய் பார்க்கும்போது. ஆகவே இந்த ரெண்டும் எவ்வாறு ஒரு ஒன்றாக இருந்து இரண்டாக செயல்படுகின்றதோ அதேபோல்தான் சீவன் சிவனாகலாம், ஆனால் சிவனாகவே முழுமையாக ஆக முடியாதென்று அந்த உதாரணத்தை கொடுக்கின்றார். அடுத்தது அதே வாசிப்பில் பாபாஜியின் புத்தகத்தில் பாபாஜியை அன்பர் கேட்கின்றார் நீலகண்டன், நான் என்பதை எவ்வாறு அறிய முடியும் ஐயா என்ற விடயத்தை அங்கு நாசுக்காக கேட்கின்றார். அந்த கேள்வி பதிலில் அதற்கு சைவ சித்தாந்தம் ஒரு உபமானம் மூலம் நான் என்பதை எவ்வாறு அறியலாம் என்பதற்கு பேராசிரியர் சொல்லும் உபமானம், ஒரு மலரை நாங்கள் மலர் என்று அறியலாம் காட்டலாம், ஆனால் மலரின் மனத்தை மலர் இல்லாமல் காட்ட முடியாது. இது எவ்வளவு சிறந்த உதாரணம்! இதுதான் சீவனுக்கும் சிவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். ஒரு குழந்தை உங்கள்கிட்ட மல்லிகை மலரை காட்டச் சொன்னால் நீங்கள் மல்லிகை பூ ஒன்றை பிடுங்கி இதுதான் மல்லிகை மலர் என்று காட்டி விடுவீர்கள் உங்களுடைய குழந்தையிடம் என்று சொல்கின்றார் பேராசிரியர். அதே குழந்தை மீண்டும் உங்களை இன்னொரு நாள் அந்த மல்லிகை மலரின் மனத்தை காட்டுங்கள் என்று சொன்னால் உங்களால் அதை தனியாக காட்ட முடியாது. திரும்ப ஒரு மல்லி மலரை பறித்து கொண்டு மணந்து பார், அப்போது உனக்கு மனம் தெரியும் என்றுதான் காட்ட முடியும். இதிலிருந்து அந்த உபமானத்தில் நாங்கள் என்னத்தை காண்கின்றோம்? அந்த மல்லி மலரின் மனத்தை மலர் இல்லாமல் அறிய முடியாது இருக்கின்றதோ அதே போல் சீவன் சிவனின் நிலைகள். ஒரு சீவனில் இருக்கும் நான் என்பதை நாங்கள் அறிய வேண்டுமென்றால் சிவன் இல்லாமல் அறிய முடியாது. எங்களுடைய உதாரணத்தில் மலராக இருப்பது சிவன், மனமாக இருப்பது ஆன்மா. ஆகவே அந்த மனத்தை அறிய வேண்டுமென்றால் மலர் தேவைப்படுகின்றதோ அதே போல் இந்த சீவனை அறிய வேண்டுமென்றால் சிவன் தேவை. ஆகவேதான் இந்த சிவனை, இந்த திருவருளை நாங்கள் உணரத் தொடங்கினால்தான் நான் என்ற நானை அறியலாம். அதைத்தான் பாபாஜி நாசுக்காக அங்கு குறிப்பிடுகின்றார். உங்களுடைய நானிலே நீ நிலைத்திரு, நான் சிறிது சிறிதாக மாறி பெரிய நான் ஆகும். அதற்கு இரட்டை கருத்துக்கள் உண்டு. இரட்டையை பற்றி கீழே போட்டிருக்கின்றார், அதை வைத்து சொல்கின்றேன். அதற்கு இரட்டை கருத்துக்கள் உண்டு. அதாவது உங்களுடைய ஆணவ மலம் மேலோங்கி மேலோங்கி நீங்கள் பெரிய நான் ஆகிவிடுவீர்கள். நான் தான் செய்கின்றேன், நான் தான், நான் தான், நான் தான் என்று அது ஒரு கருத்து. அதே நேரம் அந்த நான் பெரியதாகி நான் ஆகின்றதென்றால் நீங்கள் உங்களை விட இன்னொரு பெரிய நான் உள்ளது என்பதை, அது இறைவன் என்பதை கண்டுபிடிக்கின்றீர்கள். அது கண்டுபிடித்தவுடன் பாபாஜி என்ன சொல்கின்றார்? நீ சிறிய நான் ஆகின்றாய், அது அப்படியே மறைந்து விடும் என்று. ஆகவே அந்த திருவருள்தான் எல்லாம் செய்கின்றது, இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்று நாங்கள் அறிந்தவுடன் எங்களுடைய நான் சிறிய நான் ஆகின்றது. முடிவில் இறுதியில் நாங்கள் ஞானத்தை பெறுகின்றோம் என்று பாபாஜி கூறுகின்றார் அங்கு. ஆகவே இந்த பேராசிரியர் தந்த உபமானம் மூலம் இந்த மலர் மனம், இந்த பெரியது சிறியது என்ற உபமானங்கள் மூலம் நாங்கள் பாபாஜியின் கூற்றை இந்த அன்பர் கேட்டதற்காக மேலதிகமாக பார்க்கின்றேன் இங்கு. அதைவிட இன்னொரு விடயத்தை நாங்கள் இதனுடன் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த பாபாஜியின் கூற்றில் அதுவும் சூட்சுமமாக அமைந்திருக்கின்றது. இந்த பதி பசு பாசம் பேசப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இந்த பதி பசு பாசம் பேசப்படும் போது பதி ஒளியாகவும் பாசம் ஜடமாகவும் இருக்கின்றது, பசு அதற்கிடையில் இருக்கின்றது. ஆனால் பாசமும் பதி சாரி பசுவாகிய ஆன்மாவும் இறைவனும் உயிரென்ற முறையில் ஒன்று. அதற்குரிய வித்தியாசத்தை பார்த்தோம். அதில் என்ன வேறுபடுகின்றது என்று, சிவனால் என்ன செய்ய முடியும், சிவனால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து விட்டோம் ஆரம்பத்தில். ஆகவே இந்த நிலையில் இருக்கும்போது இந்த பசுவாகிய ஆன்மா பாசமாகிய உலகத்தைத்தான் நாடும். ஏனென்றால் அங்குதான் கவரப்படும். அதே நேரம் பதியாகிய ஒளி பொருந்திய சிவன் பெருமான் இறைவன் ஒரு பக்கம் இருக்கும் போது அதை ஆன்மா நாடாது. ஆனால் அங்கு பாச பொருட்களுக்குள் போய் சிக்கி அங்கு தன்னுடைய அனுபவத்தை வினைக்கேற்ற மாதிரி பெற்று அதிலிருந்து வெளிவரும் போதுதான் மறுபக்கத்தில் இருந்த ஒளியை நோக்கி ஆன்மா செல்லும் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. அதுதான் உண்மையும். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் எடுத்து பார்த்தால் பதி பசு பாசம் ஆன்மா நடுவில் இருந்தாலும் பசு என்ற பெயரில் அதன் ஆணவ மலத்தில் அனாதியாகவே கட்டுண்டிருக்கும் நிலையில் இருப்பதால் அது பாசத்தை நோக்கித்தான் செல்கின்றது. இந்த இடத்தில் ஒரு கூற்று வருகின்றது. என்ன கூற்று? ஆன்மா பெரியதா உலகம் பெரியதா என்ற ஒரு கேள்வியை போடுகின்றார் பேராசிரியர். இந்த கேள்விக்கு பதில் என்ன? நீங்களே சிந்தியுங்கள். ஆன்மாவா உலகமா பெரியது? இது உலகியலிலிருந்து மனத்திலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக உலகம்தான் பெரியது. ஏனென்றால் இந்த உலகத்தில் தான் எல்லாம் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய உடலும் நாங்களும் இருக்கின்றோம். ஆகவே உலகம் பெரியது. இதுதான் சாதாரண பதில். ஆனால் அது உண்மையான பதில் அல்ல. ஏன் உலகம் பெரியதல்ல? உலகம் என்பது ஒரு ஜடம். ஆகவே அதை நாங்கள் பெரியதென்று யோசித்து அதற்குள் சிக்கப்படுகின்றோம். அதுதான் எங்களுடைய வினையும் மாயையும். ஆனால் உண்மையில் அது பெரியதல்ல. ஏனென்றால் பசுவாகிய நாங்கள் ஒரு பக்கத்தில் இறைவனை வைத்திருக்கின்றோம், மற்றைய பக்கத்தில் பாசத்துக்குள் அகப்படுகின்றோம். அதற்குரிய காரணம் எங்களுடைய இச்சை என்று படிக்கின்றோம். அதை நோக்கி செல்கின்றது எங்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் கூட தூள சூட்சுமமாக பார்க்கும்போது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, இறைவன் என்பவன் அதிசூட்சும நிலையில் இருக்கின்றான். இறைவனுடன் ஒப்பிடும் போது ஆன்மா எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால் தூள நிலையில் இருக்கின்றது சூட்சுமத்தில். ஏனென்றால் இறைவன் தூளமாக இருக்க முடியாது. அதுக்குத்தான் முதல் கண்ட விடைகள். இறைவன் போல் சீவன் போல் சிவன் போல் சீவனாக முடியாது. சிவன் அதிசூட்சுமம் என்றால் உயிரை பொறுத்தவரையில் அந்த குணம் உயிர் என்ற குணத்தின் கீழ் இரண்டும் இருப்பதால் அந்த நிலையின் கீழ் நாங்கள் அதில் தூளமாகத்தான் இருக்கின்றோம் ஆன்மாக்கள் இறைவனுடன் ஒப்பிடும் போது. ஆனால் பாசம் என்பது எப்பவும் தூளம்தான். ஆகவே நாங்களும் இறைவனுடன் இருக்கும் நிலையில் தூளமாக இருப்பதால்தான் பாசத்துடன் நாங்கள் போய் இணைய பார்க்கின்றோம். அந்த தூளத்தில் இருக்கும் போது தூளமாகிய பாசத்துடன் நாங்கள் இணைகின்றோம் கூடுதலாக. ஆனால் நாங்கள் எங்களுடைய தூள நிலையை விட்டு சூட்சுமத்தை உணரும் போது எங்களுடைய தூள நிலை உயிர் என்ற பொது நிலையிலிருந்து வேறுபடும் போது, இதை கவனமாக கேளுங்கள், உயிர் என்பது இறைவனும் உயிர் ஆன்மாவும் உயிர். ஆனால் இரண்டுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்ன? இறைவன் அதிசூட்சுமமாக நிலையில் இருக்கின்றான் அந்த உயிர் என்ற நிலையில், ஆன்மா உயிர் என்ற நிலையில் தூளமாக இருக்கின்றது. அந்த தூளமாக இருப்பதால் தான் உயிரற்ற நிலையில் இருக்கும் தூளத்துடன் நாங்கள் சேருகின்றோம். ஆகவே எங்களுடைய தூள நிலையை, உயிர் பற்றிய தூள நிலையை அதிசூட்சும நிலைக்கு கொண்டு சென்றால், இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், எல்லோராலும் புரிந்து கொள்ளலுமோ தெரியவில்லை, இருப்பினும் பேராசிரியர் சொன்னதை இங்கு ஒப்புவிக்கின்றேன். அந்த அதிசூட்சும நிலைக்கு போனால் நாங்கள் பாசத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். இதை பாபாஜி அவர்களும் அந்த வாசிப்பில் ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விளக்கத்தை நாங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நாங்கள் ஒளியை நோக்கி செல்ல வேண்டும், இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். உயிர் என்ற நிலையில் இருந்தால் கூட, சீவன் சிவனானால் கூட, நாங்கள் அதிசூட்சும நிலைக்கு சென்றோம் என்றால்தான் நாங்கள் இறைவனாக வருவோம். ஆனால் முழுமையாக இறைவனாக முடியாது என்பதை தொடக்கத்தில் பார்த்தோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு பகுதி, ரெண்டு பந்து எழுதியிருந்தார், அதற்குள் பொதிந்திருக்கும் விடயங்கள் இவைதான். சீவன் சிவன், சீவனால் என்ன செய்ய முடியும், சிவனால் என்ன செய்ய முடியும், ஏன் சீவன் பாசத்தை நோக்கி போய் அங்கு துன்பப்படுகின்றது, ஏன் பாசம் இறைவனை பற்ற முடியாது என்ற விளக்கங்கூட சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. பாசம் ஒரு நாளும் இறைவனை பற்ற முடியாது, ஆனால் பாசம் ஆன்மாவை பற்றலாம். உயிராக இருந்தாலும், ஏன் உயிராக இருந்தாலும் இறைவனை பற்ற முடியாது, ஆன்மாவை மாத்திரம் பற்றலாம் என்பதற்குத்தான் பேராசிரியர் இந்த அதிசூட்சும நிலையும் தூள நிலையும் என்று இந்த உயிர் நிலையில் ஆன்மாவையும் இறைவனையும் பிரித்து காட்டுகின்றார். ஆகவே நான் இப்போது உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் இந்த விடயங்கள் தான் இந்த ரெண்டு பந்தியில் சூட்சுமமாக அமைந்திருக்கின்றது என்று அடியேனின் அறிவுத்திறனிலிருந்து உங்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை தருகின்றேன். இன்னும் பல விடயங்கள் அதற்குள் இருக்கலாம், அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். எங்களுடைய அறிவுத்திறன்கள் கூடிக்கொண்டு போகும்போது பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் இது மேலதிக விவரங்கள் இருந்தால் கூட அது சத்சங்கத்திற்குள் வரும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவேதான் இந்த உலகத்தைத்தான் நாங்கள் இந்த உலகியல் நிலையில் பெரிது பெரிது பெரிதென்று கொன்று அதற்குள்ளேயே போய் மாளுகின்றோம். நாங்கள் யார்? நாங்கள் உயிராக இருந்தாலும் இந்த உலகத்தையே பெரிதென்று சொல்லி அதற்குள் போய் மாளுவதற்குரிய காரணமே நாங்கள் உயிர் நிலையில் தூளமாக இருப்பதே தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆகவே உயிர் நிலையில் அதிசூட்சிமத்திற்கு எங்களை எடுத்து செல்ல வேண்டுமென்றால் இந்த கிரியா யோகா சாதனை பயிற்சிகள், சைவ சித்தாந்த அறிவு திறன்கள் அதை கேட்டல் மூலம் நிற்காமல் சிந்தித்து தெளிந்து கொண்டு போகும்போது எங்களுடைய உயிர் நிலையில் அதிசூட்சும நிலையை நாங்கள் நோக்கி செல்வதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம். ஆகவே பாபாஜி அருமையாக இரண்டு பந்திகளில் இப்படியான பல விடயங்களை தொகுத்து சிறு தொகுப்பாக சில வசனங்களில் இவற்றை கொடுத்திருக்கின்றார். இதற்குரிய பொருள் எல்லாம் முதல் வாசிப்பு இரண்டாவது வாசிப்பில் கிடைக்கவில்லை அடியேனுக்கு. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டு போகும்போதுதான் இந்த விளக்கம் வருகின்றது. இந்த அன்பர் இந்த ரெண்டு பகுதியையும் இன்று நான் நினைக்கின்றேன் ஒரு 10-15 நிமிடம் எடுத்து அதை டைப் பண்ணியிருப்பார். அது அவ்வளவு ஆர்வமாக அதை டைப் பண்ணி அனுப்பினதுக்குரிய காரணத்தால் தான் நானும் அதை சிறிது நேரம் இன்று காலை ஒரு 15-30 நிமிடம் அதை பற்றி சிந்தித்தேன். இதை என்ன மாதிரி இந்த சத்சங்கத்தில் இதற்குரிய விடையை கொடுக்கலாம் என்று அதன் மூலம் இந்த விடையை தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த அன்பருக்கு அது அது எங்களுடைய நற்சிந்தனையாக கேட்டுவிட்டு அது அப்படியே முடிக்காது, அது கேள்வியே எழுப்பிவிட்டார் தன்னிடமே. ஆனால் முழுமையான பதில் இல்லாததால் அதை சத்சங்கத்துக்குள் நுழைய விட்டார். ஆகவேதான் பாபாஜியின் கிரியா யோகம் சைவ சமயத்தில் இருக்கும் சிவ யோகத்தில் இருந்து சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கிரியா யோகம் என்று யோகியார் முழக்கமிடுகின்றார். எவ்வளவு உண்மை! நாங்கள் அதை சிந்தி அந்த நற்சிந்தனையை ஒரு முறை கேட்பதோடு விட்டுவிட்டு போகின்றோமே தவிர அந்த கேட்டலை எடுத்து சிந்திக்க துவங்கி விட்டீர்கள் என்றால் ஒருமுறை கேட்டுவிட்டு ஒரு சிறிய அளவாவது ஒருமுறை சிந்தித்து உங்களுடைய அறிவுத்திறனுடன் பார்த்தால் இப்படியான பல கேள்விகள் வரும். அதற்குரிய இறுதி பதில் சைவ சித்தாந்தத்துக்குள் அடக்கம். அதனால்தான் இந்த சைவ சித்தாந்தத்தை முடிந்த முடிவு என்று சந்தான குரவர்கள் கூறி அதை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். சிவபரம்பரையிலிருந்து வந்த சந்தான குரவர்கள் இந்த ஆகம நூல் மூலம், இந்த சோஸ்திரம் சாஸ்திர நூல்கள் மூலம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்குரிய விளக்கம் இறைவன் எங்களுக்கு இந்த தனு கரணா புவன போகங்களை கொடுத்தான் என்பதுதான் நீங்கள் கூடுதலாக ஞாபகம் வைத்திருக்கின்றீர்கள். அதில் ஒரு இலவச இணைப்பு போல் இணைத்திருக்கின்றான். அந்த வகையில் உலகியல் முறையில் அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய சித்தத்துக்கு இந்த தனு கரண புவன போகங்கள் மாத்திரம் அவன் கொடுத்து உங்களை உங்களுடைய இச்சையை உங்களுடைய வினைகளை ஆற்ற விடவில்லை. அவன் இணைப்பாக சாஸ்திர சோஸ்திர நூல்களை கொடுத்திருக்கின்றான். 14 சாஸ்திரங்கள், 12 சோஸ்திர நூல்களை கொடுத்திருக்கின்றான். இந்த நூல்களை பாவித்து இந்த நூல்களில் சொல்லப்பட்டவற்றை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்து அதன்படி வாழ்ந்து நீங்கள் எட்ட வேண்டிய நிலையை கிரியா சாதகர்கள் பாபாஜி பரம்பொருள் பாபாஜியின் உதவியுடன் பரம்பொருளை நீங்கள் எட்டி பிடிக்கலாம். அதற்கு பாபாஜி அறை கூவுகின்றார். அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தில் கொடுக்கப்படும் செய்திகளும் அது சைவ சித்தாந்தத்தை நோக்கியே செல்கின்றன. ஆகவே அதன் வழி நிற்போமாக இருந்தால் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை துரிதமாக சில பிறவிகளிலேயே நீங்கள் எடுத்து விடலாம், நாங்கள் எடுத்து விடலாம் என்பது மிகவும் திண்ணம். அதன் வழி நிற்போம், எங்களுடைய ஈடேற்றத்தை பெறுவோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமஹ. இன்று இறைவன் ஐயா எங்களுடன் இணைப்பில் இல்லை. அவர் அங்கு லண்டன் மாநகரில் இன்று அவர்களுடைய யோகா தினத்தை கொண்டாடுகின்றார்கள் இந்த நேரத்தில். ஆகவே இன்று கார்த்திகேயன் ஐயா மாத்திரம் எங்களுடன் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம்
கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு பெரிய அளவுல நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்து அதுல பல கருத்துக்களை கொடுத்து அதுல சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தை கொடுத்து நம்மளை சிந்திக்க வைக்கின்றார். அதுதான் சத்சங்கத்தினுடைய ஒரு சிறப்பு. அந்த வகையில அவர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு நமக்கு கிடைச்ச பதில் மிகவும் அற்புதமான பதில். அந்த பதில வச்சு நம்ம என்ன சிந்திக்க போறோம், அந்த ஒரு சுருக்கமான பதில்னா, அந்த மலர்ல எப்படி மனம் இருக்குதோ அப்படித்தான் இறைவன் வந்து எல்லாருக்குள்ளயும் மனமா இருந்து வீசிக்கிட்டு இருக்கிறான். அதை அறியப்பட முடியாத அளவுக்கு நம்ம இருக்கணும். அதை அறியப்படக்கூடிய சூழ்நிலை அறியப்படக்கூடிய தகுதிக்குத்தான் நம்ம முன் நோக்கி வர்றதுக்கு பாபாஜியினுடைய அத்தால இந்த கிரியா யோகத்தை பயந்துகிட்டு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை ரொம்ப விளங்கிட்டு வரோம். இது ஆழ்ந்து சிந்திக்க போனா சுருக்கமான வார்த்தை, அந்த ரொம்ப அருமையான வார்த்தை மலரும் அதில் உள்ள மனமும். அந்த வகையில இன்றைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது, அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. இன்னும் உங்களுடைய கேள்விகளை பெருக்கி பாபாஜி கிட்ட இருந்து பதில வாங்கறதுக்கு நீங்க விருப்பம் வைங்க, பாபாஜிகிட்ட விருப்பம் வைங்க, அது தானா உங்களுக்கு நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேண்டுகோளா வைக்கல, உங்களுக்கும் நன்மை, அத எங்க கேட்கிற எங்களுக்கும் அதுல ஒரு பெரிய நன்மையா இருக்கும். நாங்க இந்தியால இருந்துட்டு பல விஷயங்களை கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க அதை கேட்கக்குள்ள எங்களுக்கு அதுல ஒரு மிகவும் எங்களுக்கு ஆனந்தம். உங்களுக்கு சேர்ந்த கேள்வி வந்து அதன் மூலியமா பதில் வரப்பல எங்களுக்கு பெரிய ஆனந்தம். அதைத்தான் வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் இங்க நிறைய கோயில் இருக்கு, வழிபாடு இருக்கு, போறோம் வரோம், அங்கெல்லாம் எதுவே இல்லாத தமிழர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாலு பதில் போய் கிடைக்கக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறாங்க, நல்ல மனசு. அந்த வகையில பாபாஜி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிறதுக்கு பாபாஜி கிட்ட நீங்க இணக்கமா இருக்கணும், பரம்பொருள்கிட்ட நீங்க அடக்கமா இருக்கணும். பாபாஜி கிட்ட இணக்கமா இருக்கணும், பரம்பொருள்கிட்ட அடக்கமா இருக்கணும்னு சொல்லுவார் பேராசிரியர். எல்லாம் பேராசிரியர் சொல்றதுதான், நமக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய அறிவு கிடையாது. இன்னும் நிறைய எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. அந்த வகையில இங்க சத் சங்கத்துக்கு இன்னும் சிறப்புக்கு இன்னும் சிறப்படைய பாபாஜி என்றும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக தொகுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த மலர் மனம் என்ற விளக்கத்தை மீண்டும் கொடுத்திருக்கின்றீர்கள். நான் இதை விளங்கப்படுத்தும் போது ஏதாவது சொற்பிழைகள் விட்டிருந்தால் அது இங்கு கொணரப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நான் சொன்னதை இனிமேல்தான் நான் கேட்கவே வேண்டும். இருப்பினும் அந்த மலரும் மலரில் இருக்கிற மனமும் ஒரு குழந்தையிடம் அது அந்த கேள்வியாக வரும்போது அதை என்ன மாதிரி அறியலாம் என்பதற்குரிய விளக்கம்தான் அது ஓமானமாக கொண்டு வந்தேன் பேராசிரியர் சொன்னது. ஆகவே நீங்களும் அதை மீண்டும் தொட்டபடியால் அது சரியாக சொல்லப்பட்டது என்பதை உணர்கின்றேன். இல்லாவிட்டாலும் அதை உங்களுடைய விளக்கத்தையும் சாதகர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நன்றி கார்த்திகேயன் ஐயா. நாங்கள் இப்போது கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் விடை காண செல்வோம். நன்றி.